எங்கள் சின்ன வயசில் என் பையன் சின்னதாக இருக்கும்போது நான் அவனுக்கு அடிக்கடி கதைகள் சொல்லுவேன். நைட்டெல்லாம் தூங்க வைக்கும்போது 1 மணி வரைக்கும் தூங்க விட மாட்டார். ஸ்டோரி ஸ்டோரின்னு அடிக்கடி பைபிள் ஸ்டோரி தான் சொல்லுவேன். மோஸ்ட்லி பைபிள் ஸ்டோரிஸ் தான். சில நேரங்களில் ஹிஸ்ட்ரி ஸ்டோரி சொல்லுவேன். இந்த ராஜாக்கள் கதை, விஜயராஜா, விஜயநகர் ராஜா, மைசூர் ராஜா. எனக்கு ஒரு வாட்டி ஞாபகம் இருக்குது, மைசூர் ராஜா கதை சொல்லி அந்த மைசூர் ஊர்வலம் நடக்கும் தசரா டைமில். அந்த ஊர்வலத்தில் அந்த ராஜா வந்து யானை மேலே உட்காந்துக்கிட்டு வருவார். உட்காந்துக்கிட்டு வரும்போது அது ஜம்போ சவாரி அப்படின்னு வாங்க, நீங்கள் பார்த்து அவங்களுக்கு தெரியும், அது பெரிய ஊர்வலம். அவனுக்கு நான் விளக்கி கொடுக்குற மாதிரி அங்கே அந்த ஊர்வலம் நடக்கும், எப்படி ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வருவாங்க, பல பேர் குதிரைகள் வரும் அந்த ப்ரொசஷனில், அழகழகான பொம்மைகள், உயரமாக அழகழகான பொம்மைகள், ரதங்கள், தேர், ஒன்று கடுத்து இன்னொரு தேருங்க வரும். அந்த தேரில் வந்து பலவிதமான கர்நாடகாவில் இருக்கிற பல கலாச்சாரங்களை காட்டுற மாதிரி அந்த தேர்கள் ஒன்று ஒன்றா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஃபாரஸ்ட் இருக்கும், மிருகம் இருக்கும். அதெல்லாம் சொல்லும் போது நான் விளக்கும் போது கொஞ்சம் மிகப்படுத்தி விளக்குவேன் இல்லையா, விளக்கும் போது அவனுக்கு அப்படியே பெரிய கனவாயிருச்சு, நான் எப்போ அந்த ஊர்வலத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போங்க அப்படின்னு உடனே ஒரு வாட்டி பிளான் பண்ணி நாங்கள் போனோம். போகும்போது அவர், உங்களுக்கு தான் தெரியுமே அந்த தசரா டைமில் போகும்போது மைசூரே நிற்கிறது கூட இடம் இருக்காது, சில நேரங்களில் ஒரே கூட்டம். அப்புறம் குடும்பத்தோடு எல்லாம் போகும்போது அவங்க தாத்தாவும் நானும் அவனை எப்படியாவது அந்த ஊர்வலத்தை காட்டணும், எனக்கு காமிங்க காமிங்கன்னு ஒரே ஆத்திரம் அவனுக்கு. சரி போய் பார்க்கலான்னு போய் இடத்துல, எந்த இடத்துல பார்த்தாலும் 4 ரோல ஆளுங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே தெரிய, சத்தம் கேட்குது, போகிறது எல்லாம் கேட்குது, மியூசிக் கேட்குது, ஆனால் ஒன்றுமே தெரியல அந்த தசரா ப்ரொசஷன். அங்கங்கே ஒரு ஒரு காட்சிகள் நடு நடுவில் ஓட்டையில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள் தான் தெரியுது, ஆனால் ஒன்றுமே தெரியல. எல்லா வால் மேலே நிற்கிறாங்க, ஃபுட்பாத் மேலே நிற்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்போது எனக்கு, நான் என்ன சொன்னேன், அங்கே ஒரு ஒரு வைரமாக சின்னது ஒரு கல் இருந்துச்சு. நான் சொன்னேன், அந்த கல் மேலே ஜான், நான் நிற்கிறேன் அந்த கல் மேலே, உன்னை வந்து என் ஷோல்டரில் உட்கார வச்சுக்கிறேன். உட்கார வச்சுக்கும் போது அந்த கல்லில் நீ மெதுவாக எந்திரிச்சு என் ஷோல்டரில் நின்று அந்த ஊர்வலத்தை பாரு. ஆனால் தெரியும் எனக்கு ஒரு 2 நிமிஷம் மேலே நிற்க முடியாது, 2 பேரை உளுந்தவொடனே நம்ம தலை உடஞ்சிரும், அதனால 2 நிமிஷம் தான் பார்த்துட்டு இறங்கிடணும் நீ அப்படின்னு சொல்லி எப்படியோ எடுத்து ஷோல்டர் மேலே உட்கார வச்சு அந்த ஊர்வலத்தை காமிச்ச உடனே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த டான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மூஞ்சிலான சந்தோஷம் இருக்கே, ஐயோ எத்தனை நாள் காத்திருந்தோம் இந்த மைசூர் சவாரி பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒரே குஷி குதிக்கிறாரு. ஒரு ஷோல்டரில் நின்றுக்கிட்டு ஒரே ஆனந்தம், அந்த கலர், அவன் வாழ்க்கையிலேயே பார்த்த முதல் ப்ரொசஷன். கொஞ்ச நேரத்தில் பேரானந்தம் இருந்துச்சு, ஒரு த்ரில் ஆஃப் த லைஃப் டைம்ன்ற மாதிரி முகத்தில் அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போல்லாம் அதை பற்றி ஒரு கேரம் இல்லை இல்லைங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னு. வெல், இந்த பழைய ஏற்பாடில் இருக்கிற விசுவாசிகள் அந்த சின்ன வயசில் இருந்த ஜான் மாதிரி எத்தனையோ மேசியா வருவார் வருவார்னு கேள்விப்பட்டு எத்தனையோ கதைகள், தொட்டிலிருந்தே வளர்க்கப்படுகிறது மேசியாவை பற்றி, எப்போ வருவார், என்ன செய்வார், அவருடைய ஊர்வலம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணி எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு சடங்கிலையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜாதி இல்லைங்களா, வருவார் வருவார் மேசியா அப்படின்னு எப்படி நாம் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருந்தது. ஆனால் அவங்க பார்க்க முடியாத ஒரு நிலைமை. ஏன், அவங்களுக்கும் அந்த வரப்போகிற மேசியாக்கும் 3 ரோ 4 ரோ இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான 100 வருஷங்கள் இருக்குது, இன்னும் பார்க்க முடியாது அவங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அங்கங்கே அந்த ஓட்டையில் பார்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள், அந்த சடங்குகள்லையும் அந்த தீர்க்க தரிசனங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது காட்சிகள். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், எப்படி இருப்பார், எதன்னு சாதிப்பார்னு அவங்களுக்கு தெளிவில்லாமல் அந்த ஊர்வலத்தை பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த வரப்போகிற ராஜா, உடன்படிக்கையின் டைப்ஸ்லேயும் நிழல்கள்லாம் தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு இந்த லேவியர் ஆகும் 16வது அதிகாரத்தில் அந்த பரலோக பரமபிதா அந்த பழையற்பாடில் ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விசுவாசிகளை தன் ஷோல்டர் மேலே நிற்க வச்சு கொஞ்ச நேரம் 34 வசனங்களை தெளிவாக மேசியாவை பார்க்கும்படிக்கு அவர் இந்த அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இன்னும் இயேசு வரல, இதுதான் 3வது புக்கு பைபிளில், இன்னும் எத்தனையோ காரியம் வரணும் இயேசு வர்றதுக்கு. இயேசுவை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுவாங்க மோசையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இனிமேல் யோசுவா போல வரப்போறவங்கெல்லாம் அவங்க இயேசுவை பற்றி எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? ஏக்கமா எரிந்து ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த 16வது அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் ஒரு யூதனை, அந்த பழைய ஏற்பாடு யூதனை ஷோல்டரில் நிற்க வச்சு, இதோ பார் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இல்லைங்களா, இந்த 16வது லேவியராகும் அதிகாரத்தில் இதை பார்த்து தான் வரப்போகிற மேசியாவை ஒரு விதத்தில் தெளிவாய்ப்போ தெரியுதுன்ற அளவுக்கு அந்த காட்சியை பார்க்கிற ஒரு அதிகாரம் தான் இது. நீங்கள் வந்தால் இப்போ இந்த அதிகாரத்தை படிக்கும்போது சில பேர் தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கலாம், என்ன சடங்கு, என்ன மிருகம், என்ன அதுன்றாருன்னு. ஆனால் ஒவ்வொரு யூதனும் அந்த நேரத்தில் இருந்த மோசேலேருந்து எடுத்து தாவீது, சாமுவேல், அவங்க எல்லாமே மேசியாவை மிக துல்லியமாக தெளிவாக பார்த்தது இந்த அதிகாரம். இந்த அதிகாரம் தான், அந்த அதிகாரத்திற்காகத்தான் நாம் இந்த நேரத்தில் அதை பார்க்க வருகிறோம். ஐசாயா 53 எப்படி தீர்க்க தரிசனங்கள்லயே மேசியாவுடைய உயர்ந்த தீர்க்க தரிசன அதிகாரமா ஐசாயா 53 இருக்கோ, அதே மாதிரிதான் மோசேவுடைய நியாயப்பிரமாண புத்தகங்கள்லயே மிக உச்சகட்ட புத்தகம், மேசியாவை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிற புத்தகம் தான் லேவியர் ஆகமும் 16வது அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். மோசேவுடைய புனிதமான நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் புத்தகம் மிக உச்சகட்ட மகிமையை தொட்ட ஒரு அதிகாரம் தான் இந்த அதிகாரம். மேசியா வருவாரு, அவருடைய மாபெரும் பணி, அந்த பணி நம்முடைய எவ்வளோ அவசியம், அந்த என்ன ஒரு பணியை செய்வாருன்னு துல்லியமாக எடுத்து காட்டுகிற ஒரு அதிகாரம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே லேவியராகமோ ஆக்சுவலா சொல்ல போனா லேவியராகமோ 1-15 வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்தது இந்த அதிகாரத்துக்கு ஒரு ஆயத்தம் தான், ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்க பார்க்க போறீங்க. ஆகவே மிக உயர்ந்த, மிக மாட்சிமையான, உச்சகட்ட ஒரு நிறு அதிகாரத்திற்கு லேவியராகமத்தில் நம்ம வந்திருக்கிறோம். யூதர்களுக்கு இதுதான் உயர்ந்த பண்டிகை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யாம் கிப்போர் அப்படின்வாங்க. அவங்க பண்டிகைகள்லேயே மிக புனிதமான கம்பீரமான பண்டிகை இதுதான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வருஷத்துலேயே மிக உச்சமான ஒரு நாள் இந்த நாள். இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் நமக்கு இருக்கிற நேரத்தில் சண்டே, நீங்களும் டயர்டாக இருக்கிறீங்க, நானும் டயர்டாக வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறேன். அதனால் ஒரு சில காரியங்களை தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு 2 வாரமாவது இந்த ஆழமான ஜீவ தண்ணீரான கிணறுல நம்ம குடிச்சு மொண்டு குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அதிகாரத்தில் இன்னைக்கு ஒரு முகவரியாக, ஒரு ஒரு கண்ணோட்டமாக பார்ப்போம். அடுத்த வாரமும் இந்த அதிகாரத்தில் தான் இன்னும் சில காரியங்களை பார்க்கணும்னு சித்தம் கொண்டிருக்கிறேன். ஓகே, 2 தலைப்பில் இந்த அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு ஆபத்தான பின்னோட்டம், 2வது மகிமையான மத்தியஸ்தர், மத்தியஸ்தருடைய காட்சிகள். ஓகே, 5 காட்சிகளை நம்ம பார்ப்போம். ஒரு ஆபத்தான, ஒரு டேஞ்சரஸ் ஃப்ளாஷ்பேக், பின்னோட்டம்னா ஃப்ளாஷ்பேக். 1வது வசனம் நமக்கு வருது பாருங்களேன். ஆரோனின், ஆரம்பிக்கிறது எப்படி, ஆரோனின் குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேவை நோக்கி, அதை தான் நம்ம மறந்துட்டோமே, இது ஏன் ஞாபகப்படுத்துறாருன்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு கண்ணோட்டம் இல்லைங்களா, ஒரு பின்னோட்டம் சொல்லலாம். தேவனுடைய ஜனங்க சந்தோஷமாக, நமக்கு ஞாபகம் இருக்கலாம், அவங்க ஆலயத்தெல்லாம் நிறுவி ஆரோனையெல்லாம் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணி முதல் தடவை இஸ்ரவேல் மக்கள் கூட்டமாக ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது 2 ஆரோனுடைய பிள்ளைகள் அந்நிய அக்கினி, ஆண்டவர் சொல்லாத அக்கினிய, அது ரொம்ப ஒருவேளை நல்ல ஸ்மெல்லாக இருக்கலாம், அது மக்கள் ரொம்ப ஒருவேளை கைத்தட்டி இருக்கலாம், ஆஹா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு, ஏன்னா யாருமே நிறுத்தலையே அவங்கள இல்லைங்களா, வந்து ஆண்டவருக்கு அவங்க பார்வையில் யாருக்குமே தப்பாக தெரியல, அந்த மூப்பர்களுக்கு தப்பாக தெரியல, ஒருவேளை கைத்தட்டி இருக்கலாம், விசில் அடிச்சிருக்கலாம், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கலாம், ஆஹா ஆராதனையே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க இந்த இதனால அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லாத, பயபக்தி இல்லாத, அவங்க ஆண்டவருடைய பரிசுத்த தவறா என்ன செய்து அவர் அந்த பலியை கொடுக்க வரும்போது, அந்த அந்நிய அக்கினியை கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், கால் கையை உடைச்சாரா, இல்லை அவங்களுக்கு குஷ்டரோகம் வர பண்ணாரா, ஒரு ஸ்பாட்ல சாவே அடிச்சிட்டார், செத்தே போனாங்க, அப்படியே எரிஞ்சு போனாங்க செத்து. பாதி துணிகள் எல்லாம் முதல்ல எரிஞ்சு போன மாதிரி கடவுளுடைய சன்னியில் செத்து போனாங்க. பயங்கரமான ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். அது நடந்து போய் எதில் நடந்துச்சு? 10வது அதிகாரத்தில் நடந்துச்சு. இப்போ 15வது அதிகாரம் வந்திருக்குது. ஒரு நல்ல நாளை ஆரம்பிக்கிறோம். நல்ல நாளை ஆரம்பிக்கும் போது ஒரு துரதிருஷ்டமான நிகழ்ச்சியை ஏன் ஆண்டவரே ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு நமக்கு இருக்கு இல்லைங்களா? அதில் ஆரம்பிக்கிறார் இந்த அதிகாரத்தை. இவ்வளோ பெரிய பண்டிகை, இவ்வளோ பெரிய புனித நாள், ஏன் அதில் ஆரம்பிக்கணும்? ஏன்னா இந்த வசனத்தின் கதவா அந்த அதிகாரத்தை நம்ம படிக்கலைன்னா, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த அதிகாரத்துக்குள்ள நுழையலன்னா அதில் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. இதுதான் கதவு. இந்த கதவின் மூலமாகத்தான் நாம் பரிசுத்தாவியானவர் ஞானமாக இந்த ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு முன்பதாக கொண்டு வந்து, இது மாத்திரம் இல்லை, 11லேருந்து அதுக்கு நடந்து 11லேருந்து 15 வரைக்கும் நடந்த ஃப்ளாஷ்பேக்கும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன் அங்கே நின்று அந்த பாடத்தை நீ படிக்கலைன்னா இந்த நாள் இந்த முழு அதிகாரத்தையும் நம்ம படிச்சுக்க முடியாதுங்க. என்னுடைய பாஷையில் சொல்லணும்னா ரெண்டு பாடங்கள் கற்றுக் கொடுத்தார். லேவியராமு 1லேருந்து 15 வரைக்கும் என்னங்க பாடம் நம்ம படித்தோம், ரெண்டே கேள்வியில் அதை அடக்கலாம். 1லேருந்து 10 வரைக்கும் என்ன படித்தோம்? கடவுள் யார். 11லேருந்து 15 வரைக்கும் நம்ம என்ன படித்தோம்? மனுஷன் யார். இது ரெண்டை புரிஞ்சுக்கும் போது தான் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் உடைய மகிமைய அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும், ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். 1லேருந்து அதிகாரத்திலேருந்து 5 பலிகள், அந்த ஆசாரியை நியமித்து அந்த கூடார ரூல்ஸை போட்டு கடவுள் திருப்பி 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 150 தடவை பரிசுத்தம் 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 ஏன் சொல்லிட்டு வராரு? ஏன்னா கடவுள் நான் யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட வருகிறவர்கள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, லேவியர் ஆகமோ 10வது அதிகாரத்தில் 2 ஆரோனுங்க அங்க செத்து விழுந்தாருங்க. ஏன் அவங்க செத்து விழுந்தாங்க? அது மோசே என்ன விளக்கம் கொடுத்தார் அவங்க சாவுக்கு? அந்த 10வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்த பண்ணப்பட வேண்டும், சகல ஜனங்களால் முன்பதாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்ற இந்த சாவாச்சு பாரு. இந்த சாவு என்ன சொல்லு தெரியுமா? நான் பரிசுத்த கடவுள், என்கிட்ட விளையாடிட்டு வரக்கூடாது, நான் பரிசுத்த தேவன், இந்த ஆலயங்களை இதெல்லாம் உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கேன்னு ஒரு ஷார்ப் லெசன். என்னுடைய பரிசுத்தத்தை தவறா இட போட்டா விபரீதங்கள்ல முடியும், உங்களுக்கு சாவுல கூட முடியும். உங்களுக்கு என்கிட்ட ஜாக்கிரதையா வாங்க. அதுதான் கடவுள் யாரு. நான் வந்து நீ உன் கற்பனையின் தேவன் இல்லை, உங்க அப்பா அம்மா உன்னை எப்படி வளர்த்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, நான் யாருன்னு புரிஞ்சுக்க. ஆரோன் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தான் இல்லை, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்த கடவுள் இல்லை இவரு, இவர் பரிசுத்த கடவுள் இவரு. ஆரோன் எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஆனா அவர் தப்பா இட போட்டாங்க. நீங்களும் தப்பா இட போட்டுடலாம் அவர்கிட்ட. அவர் பரிசுத்த தேவன் உணர்த்துறதுக்கு, நான் நீங்க உங்க அப்பா அம்மா வச்சிருக்கிற விக்ரம் இல்லை, நான் வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்த தேவன், மகிமையின் தேவன், நித்தியமாக பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அகிலத்தினாலையும் ஆராதிக்கப்படுகிற தேவன். வரலாற்றில் நான் எவ்வளோ பரிசுத்தர் நான் காமிச்சிருக்கிறேன். ஒரு பாவம் தான் செஞ்சாங்க, ஒரு கீழ்ப்படிதல் தான். நான் படைச்ச முதல் மனிதனோ பெண்ணோ என்ன பண்ணேன் நான்? சரி பரவாயில்ல, புரிஞ்சுக்கிறேன், என் தாத்தா மாதிரி நான் என்ன செஞ்சாலும் ஒத்துக்கிறேன். இல்லை சொன்னா விரட்டி விட்டேன், சபிச்சு விரட்டி விட்டேன். மனித குலமே தொடர்ந்து பாவ எண்ணங்கள்ல வாழும்போது எனக்கு தாங்க முடியாம வாசனையா அவங்க இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்? குழந்தைன்னு பார்க்கல, பெண்ணுன்னு பார்க்கல, தாத்தான்னு பார்க்கல, யாரையும் எல்லாரையும் போட்டு தண்ணியில முக்கி விட்டுட்டேன். எல்லாரையும் 8 பேரை விட்டு நானே என்னை கட்டுப்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு வானவில்லை நான் ஏற்படுத்தினேன். சோதோம் குமாராவ அந்த கந்தக அக்கினியில போட்டு அவங்கள அதுலயே சாம்பல் ஆக்கிட்டேன், சுர்காடா மாத்திட்டேன் அந்த ஊரு. அந்த 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 மக்களை நான் அப்படி செஞ்சிருக்கிறேனே, அப்பேற்பட்ட பரிசுத்த தேவன் நான் மிகுந்த இறக்கத்துல என்னையே தாழ்த்தி என்னையே இறக்கி உங்களுக்கு மத்தியில நான் வந்திருக்கும் போது என்ன கிராண்டடுக்கு நீங்க எடுத்துக்காதீங்க, என்ன நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் உங்க மனுஷர்களுக்கு கடவுள்னா என்ன. கொஞ்சம் நம்ம பழகி போனா என்ன, தோல் மேல கை போட்டுருவோம். கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்னுவாங்க. கொஞ்சம் பழகி போய் ஐயோ தான், ஐயோ இது கடவுள் தான், ஓ நோ 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 ஐ எம் அ ஹோலி காட், அப்படி எடுத்துறாதே என்ன, அப்படி எனக்கு யூஸ்ட் ஆயிடு. அவங்க யூஸ்ட் ஆயிட்டாங்க, கடவுள் தானே நம்ம பண்ணிக்கலாம் போ. பிள்ளைகளா கேட்டுக்கங்க, டோன்ட் பிளே வித் காட். இஸ் அ ஹோலி காட். நம்ம ஹோலி சர்ச்ன்றோம், ஹோலி காட்ன்றோம். ஏன் தெரியுமா? வேற விஷயங்களெல்லாம் நீங்க சாதாரணமா இருக்கலாம், காடுடைய விஷயங்கள சாதாரணமா இருக்கக்கூடாது. ஹோலினா என்ன தெரியுமா அர்த்தம்? வி ஷுட் நெவர் கெட் யூஸ் டு ஹிம். செல்தா ஹே போட்டு பரவாயில்ல அப்படின்னு கடவுளை சர்ச், அவர் ஹோலினா அது ரொம்ப ஸ்பெஷல், அது ரொம்ப புனிதம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். கிராண்டடுக்கு எடுத்தா சாவடிச்சிட்டார் அவங்கள. கடவுளை பத்தி கேஷுவல் தாட்ஸ்ல, அவ பயபக்தி இல்லாத தாட்ஸ்ல நம்ம போகக்கூடாதே. நான் பரிசுத்த தேவன், எனக்கு பழகி போகாத. ஹூஸ் காட் நம்ம பார்க்குறோம் முதல்ல, ஒரு பரிசுத்த தேவன். அந்த அதிசயத்தில் நம்ம முழுகி இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருங்க, மனுஷன் யாருங்க. 11-15 வரைக்கும் படித்தோம். என்ன படித்தோம்? 11 காமிச்சார் நம்ம பிறப்பே தீட்டு தான். படிக்கலையா? அந்த பெண் பெற்றுக்கும் போதே, பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறந்தவங்க நம்ம. பிறக்கும் போதே பாவம். வாழ்ற உலகம் எப்படி, எங்க பாரு தீட்டு தான், காத்துல தீட்டு, பூமியில தீட்டு, தண்ணியில தீட்டு. அந்த மாதிரி தீட்டுப்பட்ட உலகத்துல வாழ்கிற நாம், பிறப்புல தீட்டுப்பட்டு வாழ்கிற நாம், 13-14 என்ன சொன்னா, நம்ம பிறப்பு தீட்டு. சில நேரங்களில் வேர்ஸ்டாயி தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மளை குஷ்டரோகம் செய்ய வைக்கிற தீட்டு, பாவம், குஷ்டரோகம் இல்லைங்களா? அது வெளி குணங்கள்ல தெரியும், நம்ம வீடுல தெரியும். வீடே தீட்டுப்பட்டுற ரோகம் பட்டுடும், விடே குஷ்டரோகம் ஆயிரும். அது மாத்திரம் இல்லை, 15-ம் அதிகாரத்தில் பயங்கரமான படம், பாடிலி டிஸ்சார்ஜ் இல்லைங்களா? இருதயத்தில இருந்தே எல்லா விதமான பொல்லாத சிந்தனைகளும், வேசித்தனங்களும், கொலபாதகங்களும், பொருளாசியும், வெறுப்பும், கோபமும் எல்லாம் வருது, தொடர்ந்து வருது. கொஞ்ச நேரம் வராம இருக்கா? கொஞ்ச நேரம் இல்லை, அந்த ஃப்ளோ ஸ்டாப்பே ஆகுறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமையாவது பரிசுத்த நாள், அன்னைக்காவது ஃப்ளோ இல்லை, தீட்டு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. தொடர்ந்து ஃப்ளோ வற்றாத சாக்கடை நதிதான், நதிதான் நம்ம சாக்கடை நதி, வந்துகிட்டே இருக்கும் ஸ்ட்ரீம். அன்கிளீன்னஸ் கடவுளுடைய பார்வையில் அதுதான். நீங்களும் நானும் பிறப்புல தீட்டு, சுத்தி வாழுகிறதெல்லாம் தீட்டுப்பட்ட உலகம், உள்ளுக்குள்ள எப்பப்பார் கண்டினியூஸா புறப்படுறது தான் தீட்டு. அதுதான் நீ, இதுதான் நான், இது ரெண்டு நீ புரிஞ்சுக்கப்பா. கடவுள் யாரு, மனுஷன் யாருன்னு புரிஞ்சுக்க. இது ரெண்ட யோசிச்சு பாருங்க. இவங்க பரிசுத்தர் 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 சொல்ற தேவன், தீட்டு தீட்டு தீட்டுன்னு வாழ்ற மனுஷன், இவங்க ரெண்டு பேரும் எப்படிங்க ஒண்ணு கொண்டு வர முடியும்? ஆனா இன்னொரு பெரிய இது தெரியுமா, பெரிய பிரச்சனை, நம்மளை இந்த தேவன் தான் படைச்சார். இந்த பரிசுத்த தேவன் தான் நம்மளை அவர் படைக்கும் போது பரிசுத்தமா படைச்சார், தன் சாயலா படைச்சார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவர் சாயலா படைச்சார், நம்ம தேவ சாயலா மாறின்னு வருதே ஒரு பாட்டு. நமக்கும் நம்மளை படைச்ச தேவனுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தினுடைய ஆழம் தீவிரம் நம்மளால விவரிக்க முடியாது, கற்பனை பண்ண முடியாது. அதனோட ஒரு மங்கலான சாம்பிள் தான் ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற பந்தம். ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் யோசிச்சு பாருங்களா பந்தம். ஒரு தாய் போன வாரம் நான் ஒரு தாய்கிட்ட பேசியிருந்தேன், புள்ள பாவம் ரொம்ப வலி, ஆனால் அந்த தாய் மடியில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப கத்துது, ரொம்ப துடிக்குது, பாவம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் அந்த தாய் மடியில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த குழந்தை சமயதெல்லாம் இருக்கு. தாய் மடியில் இருந்தால் அந்த பந்தம் இருக்கும்போது என்ன வலி, என்ன ஜுரம் இருந்தாலும் அந்த தாய் மடியில் இருக்கிற ஆனந்தம் எவ்வளோ பெருசுங்க, தாங்கிக்க முடியுதுங்க. அந்த தாய் வந்து அந்த பிள்ளைய உருவாக்கலையே, அந்த தாய் வந்து கர்ப்பத்தில் அந்த குழந்தையுடைய நரம்பு நாடி பிரமிக்கத்தக்க அதிசயமா யார் அந்த தாய் பண்ணிச்சா, அந்த பிள்ளைய இல்லையே. அந்த தாயை விட மிகுந்த பந்தத்தோடு அக்கறையோடு ஒவ்வொரு மனுஷனையும் இந்த உலகத்துல நரம்பு நாடி பின்னி உடம்பு சரீரத்தை எல்லாத்தையும் பண்ணவர் யாருங்க? இந்த கடவுள் தான், இந்த பரிசுத்த கடவுள் தான். அந்த கடவுளுடையக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் ஒவ்வொரு நம்முடைய அங்கத்திலையும் நரம்புலையும் நாடிலையும் பின்னி பிணைஞ்சி நம்முடைய வாழ்வாதாரத்துக்கே அடித்தளம் அவர் தான். நம்முடைய வாழ்வின் நோக்கமே, மைய நோக்கமே அவர் தான். நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதின தேவன், அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீவாத்மா ஆகி மூச்சு விட ஆரம்பித்தோம். ஒவ்வொரு மூச்சும் நம்ம வாழ்க்கையில் அவருக்காகத்தான் ஏங்குது, அவர்னால கிடைச்ச மூச்சு, அந்த மூச்சு அவருடைய பந்தத்துக்காகத்தான் ஏங்குது, தெரியுமா? அந்த பந்தத்துக்காகத்தான் என்னை படைத்த தேவன், அவர் இல்லாம நம்ம வாழ முடியாது. அவர் ஒவ்வொரு நொடியும் அவருடைய அவருடைய உறவுல தான் நம்ம வாழணும்னு ஏங்குறோம். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். வேதம் சொல்லுதே, நம்ம லைஃப் ஃபோர்ஸ், நம்மளுடைய அனிமேஷன் எங்கிருந்து வருது? அவர்கிட்ட தாங்க வருது. ஆகவே இந்த நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய சாயல் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஏக்கமும், எதுக்கு ஏங்குறோம், எதுக்கோ ஏங்குறோம் நினைக்கிறோம், நம்முடைய பிரதான ஏக்கம் வந்து, ஐயோ நான் என் கடவுளுடைய முகத்தை பார்க்கணுமே, என் கடவுளுடைய ஐக்கியத்தை நான் அனுபவிக்கணுமே, அவருடைய புன்னகையில நித்திய பந்தத்துல நான் இருக்கணுமே. எந்த வீழ்ச்சியும் அதை மறைக்க முடியாது, எடுக்க முடியாது மனுஷனால். மனுஷ சாயல்ல அதுல ஒரு பாகம். அவனுக்கும் அந்த கடவுளுக்கும் இருக்கிற பந்தத்தினுடைய ஆழம் நம்மளால எண்ணி பார்க்க முடியாது. எல்லா ஆத்துமாக்கள் கேட்கிற, என்ன என் சத்தத்தை கேட்கிற ஆத்துமாக்களே, பூமியில விடுகிற மூச்சு விடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் தங்களுடைய சஞ்சலங்கள், தங்களுடைய படபடப்புக்கு எல்லா காரணம், ஒரே காரணம், எதுக்கு சஞ்சலப்படுறாங்க, வாழ்க்கையில் இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னஸ் எதுக்காக, இந்த பந்தத்துக்காக ஏங்குறாங்க. இந்த பெரிய பந்தம் இல்லைங்களா? அதுக்காகத்தாங்க மனித குலம் வியாகுலப்படுது, வியாகுலப்படுது. மனிதன், ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவியினுடைய கதறல் என்ன? ஐயோ, என்னை படைத்த தேவனுடைய முகத்தை நான் பார்க்கணும், அவருடைய ஐக்கியத்தில் நான் வாழணும், அவருடைய அன்பை நான் உணரணும். ஒரு பிள்ளைய இப்போ தாய்கிட்டேருந்து இப்போ பிரிச்சிடலாம், பிரித்து கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைக்கு பொம்மை காட்டலாம், ஆட்டம் காட்டலாம், பெறாக் காட்டலாம், கொஞ்ச நேரம் அது சமயத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அம்மா முகத்துக்கு அழுவ ஆரம்பிக்காது. அதே மாதிரி தாங்க நீங்களும் நானும். கொஞ்ச நேரம் அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், அப்புறம் இது இல்லை எனக்கு வேற ஏதோ வேணும், அது இல்லை எனக்கு வேற ஏதோ வேணும், எது வேணும்னு கூட தெரியாமல் தத்தளிக்கிற மனித குலம். நம்மளை படைத்த தேவன், நம்ம ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு மூச்சுலையும் பின்னி பிணைஞ்சிருக்கிற தெய்வம், அவருடைய முகத்தில் நம்ம வாழணும், முகப்பிரகாசத்தில் நம்ம வாழணும். எப்போ அந்த முகப்பிரகாசத்தில் ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம நிறைவு. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற எல்லா வேதனையினுடைய வெறுமை வருது, அதெல்லாம் என்ன கத்தி கதறி கேட்குது உள்ளத்தில்? என் தேவனுடைய முகம். வாழ்க்கையில் நம்ம ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க முடியாது, முகமுகமாக திருப்திகரமான அவருடைய ஐக்கியத்தை நம்ம அனுபவிக்கிற வரைக்கும். அப்படி நம்ம படைக்கப்பட்டுட்டோங்க, அந்த மாதிரி ஒரு உறவில் நம்ம படைக்கப்பட்டோங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஏக்கிங் எவ்ரி வாய்டு, ஏக்கிங் எவ்ரி வாய்டுன்னுவாங்க, அதாவது நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு துயரமான வெறுமையும் என்னத்தை கேட்குது? ஒரு வெறுமை, திருப்பி திருப்பி வெறுமை. சாலமன் சொல்லியா, நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், திருப்பி எல்லாம் மாய, எல்லாம் வெறுமை, வெறுமை, வெறுமை. ஏன் வெறுமை இருக்குது? அந்த வெறுமையை எது நிரப்ப முடியும்? இந்த கடவுள் தான் நிரப்ப முடியும். அந்த வெறுமையை அவர் தான் ஏற்படுத்தினார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் இதுக்காகத்தான் பசியும் தாகமாக கதறுகிறான். பிசாசு வந்து நம்மளை கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போய், அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு போய், பொம்மை ஆட்டம் காட்டுற மாதிரி நமக்கு காட்டிட்டு வருது, காட்டிட்டு வருது. ஆனால் நம்ம என்னதான் செய்தாலும், எவ்வளோ நாள் தான் மறந்தாலும், தேவனோடு அவருடைய தோட்டத்தில் நடப்பதற்காக, அவருடைய ஐக்கியத்தை அனுபவிப்பதற்காக நம்ம படைக்கப்பட்டோன்னு நம்மளால் மறக்கவே முடியாது. நம்ம சாயல்ல ஒன்று, அவரோடு நடப்பதற்கு, அவரோடு அனுபவிப்பதற்கு, அவர் தோட்டத்தில் மாலை நேரத்தில் அவர் ஐக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டோம். அதை நம்மளால் மறக்கவே முடியாது. அது நம்ம கிடைக்கிற வரைக்கும் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருப்போம், அழுதுகிட்டு தான் இருப்போம். ஸோ இதுக்காகத்தான் ஏங்குறோம். ஒவ்வொரு மனித உறவும் நமக்கு, மனித உறவில் அதை தேட பார்க்குறோம். நமக்கு தெரியும், எனக்கு அப்படி நடந்தா, இது நடந்தா, அது பணம் கிடைச்சா நான் இதாயிருவேன், அது கிடைச்சா இதாயிடுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணம் கட்டி ஒரு அருமையான ஒரு பார்ட்னர் கிடைச்சா அதாயிடுவேன். ஓரளவுக்கு அதனால ஓரளவுக்கு அது தற்காலிகமாக திருப்தி பண்ணுது. ஆனால் எவ்வளோ பெரிய பார்ட்னர் கிடைச்சாலும் கடைசியில் தனிமையாக தானே ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா? வெறுமையாக தானே ஃபீல் பண்ணுறோம். அனாதையாக நம்ம ஃபீல் பண்ணலை. அது எல்லாருமே அப்படி தாங்க ஃபீல் பண்ணுறது. அந்த முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு வெறுமையைத்தான் ஏற்படுத்தும். எந்த உறவுகளும் இந்த ஓட்டையை நிரப்ப முடியாது, எந்த காரியமும் நிரப்ப முடியாது. அதனால தான் செயிண்ட் அகஸ்டின் ஆஃப் இப்போ அவர் சொன்னார், ஹார்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்லெஸ் அன்டில் தே ஃபைண்ட் தி, உம்மை அடைகிற வரைக்கும் எங்களுடைய இருதயத்துக்கு நிம்மதி இல்லை ஆண்டவர், நிம்மதி இல்லை. உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் புரியுதுங்களா? பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவர் பரிசுத்த தேவன், பட்சிக்கிற பரிசுத்தம், இன்னொன்று வெறும் தீட்டு தான், ஒழுங்கு எப்பப்பாரு ஒழுகுற தீட்டு. ஆனால் இவர் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது, தத்தளிக்கிறோம். இதான் அங்கே பிரச்சனை, மாபெரும் பிரச்சனை. இவருடைய முகம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது, அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளே. இந்த தேவன் எவ்வளோ பரிசுத்தராக இருந்தா, நம்ம இவ்வளோ தீட்டா இருந்தா, இந்த தேவன்கிட்ட நம்ம பிறப்புல இருந்தே தீட்டு, வெளியில தீட்டு, கண்டினியூஸா தீட்டு, நம்முடைய குணங்கள் வெக்கமா இருக்கு. நம்ம இதுவே நம்ம மனசாட்சிக்கு தெரியுது. அவர் நம்ம சாயலா படைச்சிருக்கும் போது நம்ம மனசாட்சி, நம்முடைய பழக்கங்க, பாவ பழக்கங்கள் நம்மளை வெக்கப்படுத்துது. நம்ம எப்படி அவர்கிட்ட வர்றது? நம்ம இந்த பாவ பழக்கங்கள், இந்த குற்றங்கள், நம்முடைய எல்லாமே வரும்போது அவர் முகத்தை நமக்கு மங்களாக்கிறதே, வர முடியாம செஞ்சிருதே. இந்த எப்படி நான் வர்றது அவர்கிட்ட? ஒரு வார்த்தையில சொல்ல போனா நம்முடைய பிரச்சனை என்னங்க? பெரிய நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அசுத்தமான தீட்டுப்பட்ட மனசாட்சி, அசுத்தமான பாவ பாரமுள்ள மனசாட்சி. அந்த மனசாட்சி கடவுள்கிட்ட வரவே முடியாது, வரவே முடியாது. அதுதான் என்னுடைய பெரிய பிரச்சனை. சிம்பிளா சொல்ல சொன்ன அந்த மனசாட்சியை வச்சுக்கிட்டு என்னை படைத்தவரை முகமுக அவர்கிட்ட கீழே தான் வர முடியும், தலை குனிஞ்சு தான் வர முடியும். ஆனா முகமுகமா பார்த்து அவரை அனுபவிக்கவோ, அவருடைய ஐக்கியத்தை புன்னகையோ, முகமுகமான பிரகாசத்தை அனுபவிக்கவே என்னால முடியாது, தலை குனிஞ்சு தான் வர முடியும் என்னால. இதாங்க எல்லா மனித குலத்தினுடைய, எல்லா ஆதாமுடைய மகனோ மகளுடைய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் பெரிய க்வெஸ்டின் என்ன? என்னுடைய எல்லா வெறு வாழ்க்கையின் இருதயத்தின் வெறுமையெல்லாம் போக்கக்கூடிய இந்த பந்தத்தை நான் எப்படி மீண்டும் அனுபவிக்கிறது? அவர்கிட்ட நான் எதனால வர முடியும், வர முடியும்? அதுக்கு பதில் தான் பாவ நிவர்த்தி நாள், the day of atonement, யோம் கிப்போர் என்ற அந்த பண்டிகை தான் அதுக்கு பதில் கொடுக்குது. காலா காலத்துக்கு மனிதர் கேட்கிற கேள்விக்கு அதுக்கு தான் பதில் கொடுக்குது. கிறிஸ்தவர்களா நமக்கும் அந்த பிரச்சனை இல்லை. எவ்வளோதான் கடவுள் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, நம்மளை ரட்சித்திருக்கிறாருன்னா, எப்போ பாரு ஏங்க நான் குற்றமாக ஃபீல் பண்ணுறேன், என் மனசாட்சி என்னை விரட்டுற மாதிரி தெரியுது, எனக்கு கடவுள்கிட்ட வர்றதுக்கு சில நேரங்களில் வெக்கம் ஆகுது, தகுதியற்றவனாக நான் உணர்றேன்னு. ஏன் நான் இந்த பிரச்சனைகள் என் நம்மளே போராடுறோமே? ஏன்னா இந்த மாபெரும் இந்த பாவ நிவர்த்தி நாள், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சிக்காததுனால தான் அவருடைய முகப்பிரகாசத்தை அது புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம நிறைவில் வாழ்வோம், ஒவ்வொரு க்ஷணமும் நம்முடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியோடு நம்மளால் வாழ முடியுங்க. அதுதாங்க நான் இந்த பெரிய தேவையை கடவுள் இந்த நாளில் பூர்த்தி செய்கிறேன், உங்களுடைய என்னுடைய தேவையை. இந்த மாதிரி தத்தளிக்கிற புள்ள, கடவுளை இழந்து தாய் இழந்த புள்ள, அநாத புள்ளைய தத்தளிக்கிற பிள்ளைக்கு தன்னிடத்தில் தன்னுடைய முகப்பிரகாசத்தை தொடர்ந்து அனுபவிக்கிற ஒரு வழியை ஏற்படுத்துகிறது தான் அந்த நாள். அதிசயமான நாள் இல்லை? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, தேவ புன்னகையோடு நான் வாழ்றதுக்கு வழிகாட்டுற நாள். எப்படிங்க இந்த பெரிய பிரிட்ஜ் இந்த மனுஷனுக்கும் இந்த பரிசுத்த தேவனுக்கும்? ஹெலிகாப்டர்ல போனாலும் எட்டாத தூரத்தில் இருக்கிறவர்கள், ராக்கெட்ல போனாலும் எட்டாத தூரத்தில் இருக்கிறவர்கள் எப்படிங்க ஒன்றுபட முடியும்? அஞ்சு காட்சிகள் வருது இந்த இதுல, இந்த அதிகாரத்துல. அந்த அஞ்சு காட்சிகள் மூலமாக பலேற்பாடு தீர்க்க விசுவாசிகளுக்கு அந்த குழந்தைய ஜானை தூக்கி நான் ஷோல்டர்ல இதை காமிச்ச மாதிரி ப்ரொசஷன், அந்த பரமபிதா இன்னும் நடக்க போகுது, எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போகுது. நான் இப்பவே உங்களுக்கு காட்டுறேன் பார், ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க அப்படின்னு காட்டுற. ஓகே, அஞ்சு காட்சிகள் என்ன? ஃபைவ் சீன்ஸ். இங்கிலீஷ்ல The appointment of a mediator, the humiliation of a mediator, the righteousness of a mediator, atonement of the mediator and the entrance of the mediator. அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு அக்ரம் பண்ணனா ஹரே அப்படின்னு வருது, AHRAE. இந்தியில அரேனா என்ன தெரியுமா? அட இப்ப புரியுது எனக்கு, அரே இப்ப புரியுது, AHRAE. ஓகே, அதை ஏ முதல்ல பார்ப்போம், appointment of the mediator. அரே இதைத்தான் இப்போதான் புரியுது எனக்கு, இந்த பாவ மனுஷன் கடவுள்கிட்ட, பரிசுத்த கடவுள்கிட்ட எப்படி போக முடியும்னா, யோ இவ்வளோ தூரம் போயிட்டானே, இவ்வளோ பாடலிஞ்சு போயிட்டானு, மாழ்ந்த பாவமாக விழுந்துட்டானே, அவன் வர்றதுக்கு கடவுள் ஞானத்தோடு ஒரு வழியை கண்டுபிடிச்சான். என்ன வழி? இந்த பிரிந்திருக்கிற மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தரை நியமித்தார், மத்தியஸ்தர். ரெண்டு பேரும் முரண் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இவர்களுக்கு மத்தியில ஒரு மத்தியஸ்தர், இவங்களுக்கு நடுவுல நின்று ரெண்டு பேரையும் திருப்தி ஆக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தர். அதுதான் தேவ ஞானம் கண்டுபிடிச்ச வழி. இந்த மத்தியஸ்தர் யாரு? அதுதான் பிரதான ஆசாரியரான ஆரோன். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அந்த பிரதான, அந்த மாபெரும் கிராண்ட் பண்டிகை, நம்ம அந்த பண்டிகையில போய் கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம், யோசிச்சு பாருங்க எப்படி போய் கலந்துக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், ஒரு ஹெலிகாப்டர்ல தான் போய் பார்க்கணும் அவங்கள, வனாந்திரத்துல நடுவுல இருக்கிறாங்க, அந்த வனாந்திரத்தில் நடுவில் சுற்றி அந்த அவங்க கூட புறமதஸ்தருங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் வெளியில் இருக்கணும், கேம்ப் ஜென்டைல்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கணும். அந்த அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளில் 12 கோத்திர மக்கள் கேம்ப் போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சொல்லுவாங்க, சில நேரத்தில் டார்கெட் அடிக்கும் போது ஒன்று ஒன்றுன்னு சர்க்கிள் வர மாதிரி தான் நடுவில் கூடாரம், அதான் நடுவில் கூடாரம் இருந்துச்சு. இது சுற்றி வந்து முதல்ல அந்நியருங்க, புறமதஸ்தருங்க, அதுக்கப்புறம் யூதருங்க 12 கோத்திரம், அதுக்கப்புறம் லேவியர்களுடைய கேம்ப், இவங்கெல்லாம் ப்ரொடெக்ஷன், இந்த இதுக்கிட்ட யாரும் வந்துடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் சுற்றி ஆசாரியர்கள் கேம்ப், லேவியர்கள் வேற, ஆசாரியர்களுடைய கேம்ப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆலயம், அந்த கூடாரம், அந்த கூடாரத்தில் மூணு இடங்கள், ஒன்று வெளியில் இருக்கிற காம்பவுண்ட் அவுட்டர் கோர்ட்டுன்னு இல்லைங்களா, அங்கே தான் பலியெல்லாம் கொடுப்பாங்க. அதை தாண்டி அங்கே வந்து யார் வர முடியாது, ஒரு புண்ணிய அந்நியனும் வர முடியாது, வெறும் யூதர்கள் மட்டும்தான் போக முடியும் அந்த அவுட்டர் கோர்ட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம்னு உள்ள, அங்கே ஒரு யூதம் கூட போக முடியாது, அங்கே போகிறது யார் தான் போகணும், ஒரு ஆசாரியர்கள் தான் போகணும். அதுக்கு மேலே மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். கடவுள் அங்கே இருந்தாலும் இந்த முறை இருந்துச்சு பாருங்களேன். அந்த இடத்துல எங்கே பாரு அப்படி தான் இருக்கிறாங்க, அந்த தேசமே நடுங்கிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன், அவருடைய பிரசன்னத்தில் இப்போ ஆரோன் போகப்படாது, மகன்தான், மகனை தான் புதைச்சிட்டு வந்தோம், இப்போ அப்பா போக போகிறாரு, அவருக்கு எது என்ன அப்போதுன்னு நடுங்கிட்டு நிற்கும் போது பாருங்களேன், அந்த மத்தியஸ்தரை செலக்ட் பண்ணி அவர் வரலாம், வேற யாரும் வரக்கூடாது, அவர் வரலாம். இந்த மத்தியஸ்தரை செலக்ட் பண்ணது யாரு, அவங்கெல்லாம் சீட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்களா, தேவன் தான் செலக்ட் பண்ணார். இட்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் பை காட். எபிரேயர் 4:6 சொல்லுது, இந்த கணம் ஒரு மனுஷனும் தனக்கு எடுத்துக்க முடியாது, இது கடவுள் நியமிக்கிற வேலை. ஒரு ஆசாரியனை பார்த்தீங்கன்னா பழைய பாடலாம் கடவுள் தான் செலக்ட் பண்ணணும், ரொம்ப கோவப்படுவார் வேற யாராவது மனுஷங்க செலக்ட் பண்ணி வச்சா, ரொம்ப ஜெரபோம் அவங்களாம் பண்ண பெரிய பாவம் அதுதான் பாருங்களேன். இது ஆனால் நம்ம அதை ஒரு நிழலாக பார்க்குறோம், ஆசாரியனாக அவன் மட்டும்தான் உள்ளே வர முடியும்னும் போது என்ன பார்க்குறோம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாபெரும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போய் நம்முடைய பெரிய தீராத பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஆண்டவர் என்னங்க பண்ணார், யார் டிஸ்செலக்ட் பண்ணாரு, அந்த ரெவலேஷன் 5 வருது, இந்த மித்திரையை தொடக்க பாத்திரவான் யாருன்னு உலகமெல்லாம் கேட்கப்படுது, அகிலத்துல கேட்கப்படுது. கடவுளுடைய திட்டம், மனித குலத்தை மீட்கிற திட்டத்தை நிறைவேற்றுறவங்க யாராவது இருக்கிறாங்களா, பாத்திரவாங்க யாராவது இருக்கிறாங்களா, வானத்திலையும் பூமியிலையும் பூமியின் கீழே இதை தொடக்கிறதுக்கு ஒருத்தரும் காணப்படல். அப்போ யோவான் அலூரார் அங்கே, யோ எங்களை இப்படி காப்பாற்றுறவங்க யாரும் இல்லையா, நாங்கள் இப்படி தான் தத்தளித்து அனாதைகளாக செத்து போகணுமா, இந்த கடவுள்கிட்ட ஒப்புற வாரத்துக்கு வரவே முடியாதான்னும் போது அவர் வந்து சொல்கிறார் ஒருத்தர், அலாதே யூதா குலத்தின் சிங்கம்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்து இந்த முத்திரையை உடைச்சி வெற்றி பெறுவார். அப்போ ஸ்தோத்திரம், தேவன் ஒரு ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒரு பிரதான தேவதூதன் இல்லை, இந்த மாபெரும் எல்லையற்ற பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஜீவனுள்ள தேவன் இவ்வளோ கொடுமையான வேலையை செய்கிறதுக்கு யார் செலக்ட் பண்ணார், தன்னுடைய குமார், அவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இந்த மாபெரும் உலகளாவிய அசாதாரணமான வேலையை, இவ்வளோ தூரத்தில் இருக்கிற இவ்வளோ பாவியாக இருக்கிற மனுஷனுக்கு ஒப்புரவாக்கக்கூடிய வேலையை அவர் மட்டும்தான் அகிலத்திலேயே செய்ய முடியும். அவரை நான் கொடுக்க மாட்டேன்னாரா, கொடுமையான வேலை இது, ஆனால் குமாரன் அவர் நியமித்தாரே. யோசிச்சு பாருங்களேன், 1 Timothy 2:5 சொல்லு, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் அன்னை மரியாவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தரே தான், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரவே முடியாது. சில பேர் எப்படிங்க ஒருத்தர்ன்னு சொல்ல முடியும், எக்ஸ்க்ளூசிவா வேற எல்லா நதிகள் எல்லாம் கடல்கிட்ட போகுது இல்லைங்களா, எல்லாரும் அப்படிதான். நம்ம அகங்காரம், மனுஷ அகங்காரம் பேசுதான், பிரச்சனை என்னன்னு தெரியாது. நம்முடைய பிரச்சனைத்தின் ஆழத்தை 1:14-15 என்ன பிரச்சனை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ ஒரு வழியாவது இருக்குதே, ஒரு வழியை கடவுள் கண்டுபிடிச்சாரே அப்படின்னு ஆச்சரியப்படும், கேள்வி கேட்க மாட்டோம், ஒரே வழிதான். அது மத்தியஸ்தருடைய நியமனம் பாருங்க, மத்தியஸ்தனுடைய தாழ்ச்சியை பார்ப்போம் பாருங்களேன். இந்த மத்தியஸ்தர் எப்படி வரணுமா, 4 வசனம் என்ன போட்டிருக்கு,
அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் சல்லடத்தை போட்டு
சரி, சணல் நூல்னு வருது, லெனின் கிளாத். ஆரோனுக்கு ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு காலையில் கூட வாசிக்கும் போது வாசித்தோம். அதெல்லாம் வாசிக்கும் போது தூங்கிட்டு இருப்பீங்க நீங்கள் நிறைய பேர், ஆனால் வாசித்தோம். என்ன நம்ம ஏற்கனவே படித்தோம், என்ன கிராண்ட் ட்ரெஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த பிரஸ் பிளேட் என்ன, அதில் வைக்கிற ஸ்டோன்ஸ் என்ன, தங்கம் என்ன, அந்த கிராண்டு டொப்பி கிப்பியெல்லாம் பயங்கரமாக ராஜா மாதிரி இருப்பார். சொத்தே குவிச்சிருப்பாங்க அவர் ட்ரெஸ்ஸில், அவ்வளோ பெரிய ட்ரெஸ் ராஜா மாதிரி நிற்கிறவர். ஆனால் இந்த நாளில் எப்படி வரணுமா? அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரணும், அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. அவருடைய அவுட்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெறும் இன்னர் கார்மெண்ட்ஸ் லெனின் ஒயிட் துணியை போட்டு வரணும், பனியன் போட்டுன்னு வர மாதிரி, கீ உள்ள டவுசர்னு போட்டுன்னு வர மாதிரி வரணும். பாருங்களேன், சணல் நூல், டவுசரு, அந்த சாஷு, அந்த பரிசுத்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வரணும், ஷார்ட்ஸு, ஷர்ட்டு, அந்த லெனின் எல்லாமே ஒயிட் கலரு, அப்புறம் டர்பனு எல்லாம் போட்டு வரணும். அவர் ஹை ப்ரீஸ்ட்லி யூனிஃபார்ம் ரிமூவ் பண்ணணும், இந்த நாலு ட்ரெஸ்ஸோடு வரணும் அப்படின்றார். ஆக்சுவலாக ஆரோனை பார்த்தா அந்த இஸ்ரேவேல் மக்கள்லேயே ரொம்ப தாழ்மையாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவர் அன்னைக்கு தான். பாருங்களேன், எவ்வளோ முக்கியமான நாள், எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இவரை ஒண்டி என்னப்பா பனியன் நிக்கரில் வர சொல்கிறாருன்னு இருக்கலாம். ஒருத்தர் ஒரு யூனிஃபார்மை கலட்டி அவர் பனியன் நிக்கரில் நடக்க வச்சோன்னா அது ரொம்ப அவமானம் தெரியுமா? தாழ்ச்சி, வெறுமையின் கோல, அவங்களுடைய அதிகாரத்தெல்லாம் பிரித்து எடுக்கிற மாதிரி. என்னங்க காட்சி இது, அப்படியே எட்டி பார்க்குற அவன் பார்க்குறான் அந்த ப்ரொசஷனை. ஐயோ, வரப்போகிற மேசியா எப்படி வரப்போகிறாரு? ராஜாதி ராஜன், ராயல் கிங்காக இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? பிலிப்பியர் ரெண்டில் போட்டிருக்க மாதிரி, கிறிஸ்து இயேசுவில் சிந்தனையே உங்களில் இருக்க கடவுது, அவன் தேவனுக்கு ஒப்பா இருந்தும் தன்னைத்தானே வெறுமையாக்கி மனித ரூபம் எடுத்து அடிமையின் கோலம் எடுத்து இறங்கி அவர் வருவார். என்ன ஒரு காட்சி! இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல தன்னுடைய ராயல் யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டிட்டு, மற்ற எல்லா இஸ்ரவேலை விட தாழ்ச்சியின் கோலம் எடுத்துக்கிட்டு அந்த மத்தியஸ்தர் அப்படித்தான் உள்ள வரணும்ன்றார். என்ன ஒரு படங்க, என்ன ஒரு அருமையான இயேசுடைய படம். தன்னை தாழ்த்தி எந்த அளவுக்கு தாழ்த்தினாரு? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினாரு. அசிங்கமா ஆயிட்டாரே நமக்காக. ஐசாயால சொல்லலையா, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லை. எல்லா அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிக்கிறோமாய், அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். ஓ, அவருடைய கொலாசல் கான்டென்சேஷன், கொலாசல் ஸ்டூப் பண்ணுவாங்க, இதை விட கடவுளா இருக்கிறவர் இந்த அளவுக்கு சிலுவையில் இறங்கி வர்றன்ற தாழ்ச்சி இருக்கே, அந்த தாழ்ச்சி. என்னங்க ஆரோன் அப்படி இறங்கி போய் பனி நிக்கர்ல அசிங்கமா போறாரு? இப்படித்தான் மத்தியஸ்தர் வரப்போறாருப்பா, தாழ்ச்சி. ஓகே, முதல் பாடம் மத்தியஸ்தருடைய நியமனம், த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ மீடியேட்டர். அரே எச்சு, அடுத்ததாக ஹியூமிலியேஷன் ஆஃப் த மீடியேட்டர். கடைசி மூணாவதாக ஆர், த ரைச்சஸ்னஸ் ஆஃப் அ மீடியேட்டர், மத்தியஸ்தருடைய நீதி. பாருங்களேன், அவருடைய லெனன் ட்ரெஸ் எப்படி இருக்கும்? நான் அவ்வளோ ஒயிட்டாக போடலை, ஆனால் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். லெனன் பார்த்துருக்குறீங்களா? கூகுள் அடிச்சு பாருங்க, த பியூரஸ்ட் ஒயிட் கார்மெண்ட் லெனன். லெனனுக்கு இருக்கிற வெள்ளத்தனம் வேற எதுக்குமே இல்லைங்க. ஒயிட்னா ஒயிட். ஏன் நீங்களும் நானும் பிறக்கும்போதே தீட்டாக பிறந்திருக்கிறோம் இல்லைங்களா? அசுத்தம் உலகத்தில் சுத்தி தீட்டுப்பட்டிருக்கிறோம், நம்முடைய செயல்களெல்லாம் தீட்டு, எண்ணங்கள்லாம் தீட்டு, கலையிலேருந்து கால் வரைக்கும் குஷ்டரோகம் தீட்டு, நம்முடைய தொடர்ந்து வருகிற தீட்டு. ஆனால் வருகிற மத்தியஸ்தர் எப்படி வருவார் தெரியுமா? சுத்தமாக வருவார். எப்படி வருவார் யோசிச்சு, அவருடைய சுத்தத்தை பற்றி நம்ம என்னங்க சொல்கிறது? நம்முடைய பன்னெண்டு லேவராமம் பன்னெண்டில் பிறந்த மாதிரி நம்ம உங்களை மாதிரி என்ன மாதிரியா பிறந்தார் அவர்? எப்படி பிறந்தார்? லூக்கா 1:35 சொல்லுது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம். உனக்கு பிறக்கிறது பரிசுத்தம், பிறக்கிறதே பரிசுத்தங்க, நாங்கள் பிறக்கிறதே பாவங்க நீங்களும் நானும். அவர் பிறந்ததே அவருடைய சுத்தம், பியூர் பியூரிட்டி. பிறக்கும் போதே உள்ளார்ந்த பரிசுத்தத்தோடு பிறந்ததில்லை, அவருடைய உள்ளார்ந்த பரிசுத்தத்தை பற்றி என்ன சொல்றது? அது ஆரோனுடைய துணியில நம்ம பார்க்கிறோமே, பிரைட் ஒயிட்டா போவார் அவர், பிரைட்டா. அவருடைய தனிப்பட்ட உள்ளார்ந்த நீதி, உள்ளார்ந்த நீதி, இன்னரண்ட் ரைச்சஸ்னஸ்னா வெளியில் பார்க்கறதில்ல. நம்ம சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக அதை வச்சுக்கிறோம் அது யாருக்கும் தெரியாது. நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, தெரியுங்களா? ஏன்னா என் சிந்தனை, என்னுடைய உணர்வு. ஆனால் இயேசுடைய பரிசுத்தத்தை நம்ம என்னங்க சொல்கிறது? நம்முடைய இருதயத்துலேருந்து பொல்லாத சிந்தனை ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அவருடைய உள்ளத்துலேருந்து ஒரு ஃப்ளோ தீட்டு வந்ததில்லைங்க, ஒரு தவறான தீட்டு எண்ணம் வந்ததில்லையே, ஒரு கொலபாதகம், ஒரு பொருளாசை, ஒரு பொறாம. நோ, வற்றாத சாக்கடையாக நாம் இருந்தாலும் வற்றாத சுத்த நதியாக அவர் இருந்தார். வந்ததெல்லாம் சுத்த எண்ணங்கள் தாங்க, அவருடைய இன்னரண்ட் ரைச்சஸ்னஸ். தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் பூமியில் வாழும் போதெல்லாம் ஒரு க்ஷணம் தீட்டான எண்ணமோ, தீட்டான சிந்தனையோ, தீட்டான வார்த்தையோ வராத ஒரு சுத்தர் அவர். சுத்தர் நெகட்டிவ் தாட்ஸ் மாத்திரம் இல்லை, நெகட்டிவ் சென்ஸ். நம்ம கேட்டகிசம் என்ன சொல்லுது? வாட் இஸ் சின்? சின் இஸ் எ நான் கன்ஃபர்மிட் சின் இஸ் எ நான் கன்ஃபர்மிட்டி டு த லா அண்ட் த டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் த லா. பாவத்தை மீறி, நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்யறது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்த மாதிரி நம்ம இல்லைனாலும் பாவம், நான் கன்ஃபர்மிட்டி. வெறும் தப்பானதை செய்யாதது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு க்ஷணமும் நியாயப்பிரமாணத்துக்கு கரெக்டா என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு க்ஷணமும் முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நேசிச்ச ஒரு மீட்பர், ஒரு மீட்பர் வந்தாரே. ஒருபோதும் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவர் குறையில வாழ்ந்தார். எந்த அளவுக்கு அவருடைய உள்ளார்ந்த நீதி இருந்திருக்கும்? மனுஷனா இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாரு. எந்த எங்க போனாலும் தீட்டு, பூமியில தீட்டு, தண்ணியில தீட்டு, எங்க தீட்டு, எங்க போனாலும் நமக்கு வந்துருது தீட்டு. இதுல எல்லாத்துலயும் தீட்டு இருந்தாலும், எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டாலும் 30 வருஷத்துல வந்து நிக்கிறாரு. உடுருவி பார்க்கிற தேவனே வந்து பார்க்கிறாரு, இவர் என்னேச குமாரன், ஒரு தீட்டு இல்லை இவர்ல, பிரியமா இருக்கு, பிரியமா இருக்கு. இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன சுத்தம்! அதனால்தான் நமக்கு வந்த மத்தியஸ்தர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் 7:26 சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவரும் குற்றவற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகி இருக்கிறவரும். இவ்விதமாய் பிறந்த ஆசாரியரே நமக்கு ஏற்ற ஆசாரியர், நமக்கு வேண்டிய ஆசாரியர். இவர் ஒண்டிதான் நமக்கு போய் பரிகாரத்தை செய்ய முடியும். இவர் ஒண்டிதான். ஆரோனுடைய வெள்ளத்துணி நமக்கு இதெல்லாம் காட்டுதே. ஆரோனாவது போய் பாடு பலி எல்லாம் கொடுக்கணும் தனக்கும் தன் குடும்பத்துக்கும், இவருக்கு எந்த பலியும் கொடுக்க வேண்டியது. அப்படிப்பட்ட சுத்தருங்க. ஆரோனுடைய ஒயிட் பியூர் ட்ரெஸ், அவர் தண்ணியும் அங்கே அப்புறம் தண்ணி வேற பேத்து குளிச்சுட்டு வேற போகணுமா? நம்முடைய பிரதான ஆசை இதெல்லாம் ஆயத்தம், இதெல்லாம் ஆயத்தம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு நியமிக்கப்படணும், நெக்ஸ்ட்டு உன்னை தாழ்மைப்படுத்தணும், வெள்ளை துணியெல்லாம் போட்டு வேற மற்றதெல்லாம் கழட்டிட்டு இன்னொன்று அது சுத்த வெள்ளையாக இருக்கணும். அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? 4வதாக அட்டோன்மெண்ட் ஆஃப் த மீடியேட்டர். பாருங்களேன், இதுக்கு நமக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம நான் பிளான் பண்ணது தான் அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். அடுத்த வாட்டி நம்ம பார்க்கும்போது இதில் என்ன வருதுன்னா, ஆரோன் வந்து தன்னுடைய ஒரு பலியை கொடுக்குறாரு, தனக்கும் தன் குடும்பத்துக்கும். ஆடை வெட்டுறாரு, அப்புறம் மாடை வெட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு காரியம் இங்கே நடக்குது. ஒரு 2 ஆடு செரமனி நடக்குது. ஒரு ஆட்டை வந்து ஒரு பலியாக கொடுக்குறாங்க, இன்னொரு ஆட்டு மேலே அவர் கையை வச்சு வனாந்திரத்தில் திருப்பி வராத தூரத்துக்கு தள்ளி விடுறாங்க. அது என்னன்னு நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போம். அது அழகான சத்தியம் நிறைஞ்சது. இதில் என்ன காட்டுறாரு? கிறிஸ்துவுடைய பரிகார பணி, கிறிஸ்துவுடைய பரிகார பணி. நம்ம ஆங்கிளில் தான் நம்ம பார்க்குறோம், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாருன்னு. ஆனால் கடவுளுடைய ஆங்கிளில் அவருடைய வேலையை பண்ணி முடித்தார் தெரியுமா? கடவுளுடைய நீதியை பரிபூர்ணமாக திருப்தி பண்ணி முடித்தார் தெரியுமா? மன்னிப்பு வந்து இந்த தேவனுக்கு மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம், ஏன்னா அன்பான தேவன், தப்பு செஞ்சிட்டியா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தப்பு செஞ்சுட்டேன் டாடி சாரி, நம்ம பிள்ளைங்க வந்து கேட்டால் விட்றா பரவாயில்ல, பரவாயில்ல நம்ம விட்டுறோம். அவர் அப்படி விட்றவரா? அப்படி விட்டார்னா அவருடைய குணத்துக்கு நீதிக்கே கலங்கும். அப்படி பாவத்தை தவறி மன்னிக்கவே முடியாது, அப்படி அவருடைய இயற்கைக்கே கலங்கும், அவருடைய நீதி சும்மா இருக்காது. அதனால அவர் என்ன செய்ய வேண்டிய பாருங்களேன், அது பாவத்தை செஞ்சவரை தூரம் துரத்தணும், கிட்டவே வராத ஆதாமே வாழை துரத்தணுமா, துரத்தணும். அவர் நீதி எப்படி கேட்குது அந்த மாதிரி அந்த ஆடை துரத்தி விட்டார். துரத்துறாங்க இல்லைங்களா, அதை பார்க்குறோம். அந்த மாதிரி தானே இயேசுவை துரத்தி விட்டுட்டார். என்னை பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னு கதற அளவுக்கு தன் பிள்ளைய தூரம் துரத்தி விட்டுட்டார். அந்த ஆடு 2 சாமணி இயேசு, அதில் இயேசுடைய பரிகார பணியை கட்டுது. அதன் மூலமாக என்ன பண்ணாரு? தன்னுடைய நீதியை இயேசுடைய மரணத்துல திருப்தி செஞ்சுக்கிட்டு, இயேசு அங்க சிலுவையில தொங்கும் போது ஒரு காரியம் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அவர் மேல கொட்டினார். கோவாக்கினேன் மலைகளை அவர் மேல கொட்டி அவருடைய நீதியை மரணத்தினால திருப்தி செஞ்சுக்கிட்ட தேவன். அதெல்லாம் ஏன் செஞ்சாரு? இப்படி தத்தளிக்கிற மனசாட்சி குற்றத்துல வாடுகிற மக்கள் என்கிட்ட குற்றம் இல்லாம வரணும் என்பதற்காக, இந்த பரிகார பலியின் அடிப்படையில என்கிட்ட வரணும்ன்றதுக்காக. ஏன்னா அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. பாவத்தை விட்டு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. அதனால இன்னொருத்தரை செய்ய வச்சார் நம்ம செய்ய வேண்டிய வேலையை. அவர் நமக்காக நீதியா வாழ்ந்தது மாத்திரம் இல்லை, நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் எடுத்து பரிகாரமா சுமந்தாரே, அப்படி ஒரு மத்தியஸ்தர். கடைசியாக அந்த மத்தியஸ்தருடைய நுழைவை நம்ம பார்ப்போமே. என்ன பார்த்துருக்குறோம்? அவருடைய அப்பாயின்மெண்ட்டு. அரே, யோசிச்சு பாருங்க, இப்பதான் புரியுது அவருடைய தாழ்ச்சி, அவருடைய நீதி, அவருடைய பரிகாரம். இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? இது எல்லாமே செய்யப்பட்டது எதுக்கு தெரியுமா? நம்ம போக முடியாதே அவருடைய பிரசன்னத்துக்கு, நம் சார்பாக ஒருத்தர் அவர் போறதுக்கு நுழையறதுக்கு. யோசிச்சு பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷன். மத்தியஸ்தர் ஏன்? அந்த மாபெரும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல கம்பீரமான நிகழ்ச்சி அதுதான். அதனால்தான் மூணாவது வசனத்துல என்ன சொல்லப்படுது? யாருமே வரக்கூடாது. ஆரோனோ நீ நினைச்ச நேரத்துல வரக்கூடாது, வந்தா என்ன ஆகும்? சத்ருவையா, சத்ருவ. நான் பாவி, நினைச்ச நேரத்துல வருஷத்துல ஒரு தடவை தான் வரணும். அந்த சீனை நான் யோசிச்சு பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்க, ட்ரோ ஹெலிகாப்டர்ல நின்று நம்ம பார்க்கிறோம், வெளியிலெல்லாம் அந்நியருங்க ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் யூத கோத்திரம் யூதருங்க, அதுக்கப்புறம் இந்த ஆசாரிய லேவியருங்க, அதுக்கப்புறம் ஆசாரியருங்க, அதுக்கப்புறம் ஒரு காம்பவுண்டு. கடவுள் அவங்களுக்கு மத்தியில இருந்தாலும் தூரமா இருக்கிறாரு, பாருங்களேன் எவ்வளவு தூரம், நடுவுல இருக்கிறாரு. ஆனா கிட்ட யாரையும் வர விடல, வரல உடல. அதுக்கப்புறம் ஆசாரியன், இவர் மட்டும்தான் அவர் பிரசன்னத்துக்குள்ள, அவர் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இவர் மட்டும்தான் போக முடியும், இவர் மட்டும்தான் போக முடியும். செக்யூரிட்டி மேல செக்யூரிட்டி அங்க வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஒருத்தனும் போக முடியாத இடத்துல. என்ன அந்த போகும்போதே ஞாபகப்படுத்திட்டு ஏன் போறாரு? ஆரோன் சகோதரர்கள், ஆரோன் வந்து ஆரோனுக்கு சொல்லு, அவன் நினைச்ச நேரத்துல வந்தா அவன் செத்துருவான். நான் எப்போ கூப்பிடுறனோ அப்போதான் வர முடியும். ஐ வில் சம்மன். வெளியில எத்தனையோ ஆர்ப்பாட்டம் கூட்டம் பலிகள் நடந்துகிட்டு இருந்தாலும் ஆரோன் அந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு உள்ள வரார், நடுநடுகிட்டு வரார், உயிரை கயிறு பிடிச்சிக்கிட்டு வரார். நமக்கு ஏதாவது ஆயிருமான் அந்த ஆலயத்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரார். வந்த உடனே அது யோசிச்சு பாருங்க, வெளியில அந்த அவுட்டர் கோட்டு, அந்த அவுட்டர் கோட்டை தாண்டி உள்ள ஹோலி பிளேஸ் இல்லைங்களா, அந்த ஹோலி பிளேஸ்க்குள்ள ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு. வந்த உடனே அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? பெரிய திரை, இவ்வளோ தடி இருக்குமா அந்த ஸ்கிரீன், திரை இருக்கும். அந்த திரைக்கு உள்ள தான் கடவுளுடைய பிரசன்னம், மகாபரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ளே இவர் போகணும், அதுக்குள்ளே இவர் போகணும். பாருங்களேன், இங்கேயே பரிசுத்த ஸ்தலத்திலேயே ரெண்டு பிள்ளைங்க செத்துட்டாங்க. அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் இதெல்லாம் கடந்து உள்ளே போகும்போது வெளியிலேருந்து ஒரு சவுண்டும் கேட்காது, அவ்வளோ திக்கு ஸ்க்ரீனு, வேற உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவர் யோசிச்சு பாருங்களேன், வேற உலகத்தில் அந்த ஸ்க்ரீன் உள்ளே போன உடனே என்ன இருக்கும்? திரைக்குள்ளே என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கேருபீமனுடைய ரெண்டு ரெக்கைகள் உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்கு? யாருக்கு தெரியும்? பத்து கற்பனைகள், 10 commandments இல்லையா? 10 commandments இருக்கு, அந்த கேருபீம் ஏஞ்சல்ஸ் இருக்கு, அதை மூடிக்கிட்டு இருக்கு. இவர் போய் என்ன பண்றாரு? அந்த 10 commandments தான் தேவனுடைய நீதியுடைய பிரதிபலிப்பு. அந்த நீதியை உடைச்ச பாவிகள் நீங்களும் நானும் அந்த கற்பனையை மீறி இருக்கிறோம். அந்த கற்பனை தான் நம்மளை குற்றப்படுத்துது. அவருடைய நீதி, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அந்த பரிசுத்தத்தை அவருடைய 10 கற்பனைகள் வெளிப்படுத்தி இருக்கார். அதை உடைச்சிருக்கிறோம் நம்ம, அதுதான் கோபத்தை நமக்கு அனுப்புது. அந்த கோபத்தை எப்படி போனவுன்னு ஆர்வன் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவர் வச்சிருக்கிற ரத்தத்தை தெளிப்பார், 7 தடவை அந்த கிருபாசனத்தின் மேல தெளிப்பார். பாருங்களேன், அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆர்வன் மட்டும்தான் வரணும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரணும், ரத்தத்தை எடுத்துட்டு வரணும். அந்த ஸ்கிரீனுக்குள்ள யாருமே பார்க்க கூடாது. உங்களுக்கு அதிசயம் தெரியுமா? இன்னொன்னு, அந்த ஸ்கிரீன் அங்கங்க எடுத்துட்டு போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அதை திறப்பாங்க, திறந்துட்டு யாருமே கண்ணுபடாதபடிக்கு அதை அப்படியே மூடிடுவாங்க, ஸ்க்ரீன்லயே மூடிட்டு அப்படியே உருட்டி எடுத்துன்னு மேலே போவாங்க. அது கண்ணு ஒண்ணுமே பார்க்கக்கூடாது. அந்த உடன்படிக்கை பெட்டி ஆரோன் வரும்போது என்ன சொல்லப்படுது தெரியுமா? அவன் தூபத்தை போட்டுக்கிட்டு வரணும், புகையா. புகையை போடலைன்னா 13 வசனத்தில் சொல்லுது பாருங்க. ஏன்னா அவனுக்கும் கிளியராக அது தெரியக்கூடாது. பாவி மனித கண்கள் அதை பார்க்க முடியாது. ஒருவரும் அண்டக்கூடாது. ஒளியில் இருக்கிறவர் அவன் பார்க்கக்கூடாது. ஃபுல்லாக புகையாக இருக்கணும் அந்த இடம். ஏன்னா அவனும் பார்த்தா பார்த்து புகை எடுத்துகிட்டு வரலைன்னா என்ன, 13 வசனத்தில் செத்து போயிடுவேன். கடவுளுடைய நேக்கடான பரிசுத்தத்தை பார்க்க கூடாதுன்னு வராரு அவர். பாருங்களேன், வரும்போது வந்து 13 வசனத்தை அந்த ரத்தத்தை தெளிப்பார், 7 தெளிப்பார். அந்த பிரமாணத்தை நம்ம உடைச்சிருக்கிறோம். அந்த ரத்தத்துக்கு அந்த பிரமாணத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற பாவம் செய்கிறவன் சாக வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டு பரிகார ரத்தத்தை அங்கே சிந்தப்படும் போது அந்த ரத்தத்தினால கிருபாசனம் திருப்தியாகி தேவனுடைய நீதி திருப்தியாகி தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒப்புரவாக்குதல் ஏற்படுத்தப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரதான ஆசாரியர் தனக்காக வராரா, முழு இஸ்ரவேல் கோத்திர மக்களுக்காக வருகிறார். எல்லாருடைய பாவங்களும் வருஷ கணக்கில் செய்த ஒத்துமட்ட பாவங்களுக்காகவும் பரிகாரம் ஒரே தடவை செலுத்த வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். பாருங்களேன், முழு தேசம் எத்தனை பாவங்கள் செஞ்சுருப்பாங்க ஒரு வருஷம், அது எல்லாத்துக்கும் ஒரு தடவை பரிகாரம், ஒரு வருஷத்தில் ஒரு தடவை பரிகாரம். இதெல்லாம் என்னங்க சொல்லுது, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த காட்சி, பழைய ஏற்பாடில் இருக்கிற காட்சி, நமக்கெல்லாம் இதெல்லாம் படித்து புரிஞ்சு அதெல்லாம் அப்படி இருக்கலாம். அந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு, மோசே மாதிரி ஆளுங்களுக்கு, இயேசுடைய ஊர்வலம் தெரியாதே, அவருடைய பணி தெரியாது. கிளியராக அவங்க பார்க்க முடியும், கிளியராக பார்க்க முடியும். நம்முடைய எபிரேயர் 9:24 என்ன சொல்லு தெரியுமா, இந்த கூடாரம் அங்கே ஏற்படுத்தினாரே பரலோகத்திலிருந்து காப்பி பண்ண மாடலாம், பரலோகத்தினுடைய மாடல் தான் அது. இங்கே அதனுடைய பரலோகத்தினுடைய காப்பி, நம்மளுக்காக நியமிக்கப்பட்டு ஒரு மத்தியஸ்தரை தாழ்மைப்படுத்தி அவருக்கு நீதியை சூட்டி அவருக்கு பரிகாரம் ஏற்படுத்தி இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி அந்த உள்ளே வர்றதுன்னா என்னங்க அர்த்தம்? அரே இப்போ தாங்க நமக்கு புரியுது, இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் மீட்பின் பணி. இப்போ ஷோல்டரில் நின்றுக்கிட்டு பார்க்குற மாதிரி எனக்கு நல்லா புரியுதுங்கன்னு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் சொல்லுவான். என்ன, இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து அங்கே அந்த எருசலேம் நாளில் கொல்கத்தாவில் தொங்கிக்கிட்டு என்ன பண்ணார், முடிந்ததுன்னு கதறினாரு. முடிந்ததுன்னு கதறும் போது எபிரேயர் சொல்லுது, கதறும் போது என்ன ஆச்சு, கதறி அவர் உயிரை விட்ட உடனே அந்த ஆலயத்தின் திரை என்னங்க ஆச்சு, தலையிலிருந்து கால் வரைக்கும் கிழியிலையா, கிழிஞ்சது. என்ன சொல்லுது, இந்த மத்தியஸ்தர் என்ன பண்ண போறாரு, மனித குலத்தின் சார்பாக, தன்னுடைய மக்களின் சார்பாக தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு எபிரேயர் 9:24 சொல்லுது, அவருடைய கைகளால் கட்டப்படாத கூடாரத்துக்குள்ளேயே, பரலோகத்துக்குள்ளேயே அவர் நம் சார்பில் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போய் நமக்கு ஒரு நித்திய ஒப்புரவாக்குதல் ஏற்படுத்திட்டார். பாருங்களேன், நித்திய ஒப்புரவாக்குதல். அந்த ஹை பிரீஸ்ட் போய் 7 தடவை தெளிப்பான் ரத்தத்தை. அப்படின்னா என்ன, பரிபூர்ண பாவ நிவர்த்தி, பரிபூர்ண பரிகாரம். அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகணும், இவர் ஒரே தடம் ஒரே பலியினால அதை முடிச்சிட்டார். அதெல்லாம் லேவியர் ஆகுமோ 16 ஒரு காப்பியாக நம்மளுக்கு காட்டுதுங்க இயேசுடைய பணி. அவர் ஒரு வருஷத்தின் பாவத்தை எடுத்துட்டு போல, அந்த பழைய ஏற்பாடு மாதிரி குவியலாக நம்ம செஞ்ச பாவங்கள், செய்கிற பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள், ஆயுசெல்லாம் செய்கிற பாவங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய பாவங்களுக்கு ஒரே தரம் பரிய ஒரே பலியினால அந்த பரிகாரத்தை நம் சார்பாக அவர் ஏற்படுத்திட்டார். அதனாலதான் அவர் சிலுவையில மரித்து முடிந்ததுன்னு சொன்ன உடனே அந்த ஆலயம் கிழிஞ்சிச்சு, அந்த ஆலயத்திற கிழிஞ்சிச்சு. இதனாலதான் அது மத்தேயுல நமக்கு சொல்லப்படுது இல்லையா, மத்தேயு 27:51 கிறிஸ்து வந்து கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தூரத்தை, இடரல்ல நமக்கு இருக்கிற அந்த பேரியரை எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டார். இன்னுமே யூதன் இல்லை, யூதன் உள்ள வர முடியாது, புறமதஸ்தன் கிட்டேயே வர முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் புறமதஸ்தராக இருக்கிற நம்ம, ரொம்ப தூரம் இருக்க வேண்டியவங்க, நம்ம தூரத்தில் இருந்தீங்க, இயேசுடைய பணியினால் கடவுளுடைய கிட்ட ஒரு முகத்தை பார்க்கலாங்க, முகமுகமாக அவர்கிட்ட ஐக்கியம் படலாங்க. குற்றம் கூணி குறுகி முகத்தை சுழிச்சுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க, கிரேட் அட்டோன்மெண்ட். ஆகவே இங்கே உட்காந்துருக்கிற ஆண் பெண், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுடைய மாபெரும் தேவை, உங்கள் உள்ளத்தில் வெறுமையாக ஏங்குற தேவை, அம்மாவை தொலைச்ச புள்ள நீங்கள். அந்த பொம்மை, இந்த பொம்மை பிசாசு காட்டுது, ஆனால் திருப்பி உங்களுக்கு அழுவு வருது, திருப்பி ஏதோ தேடுறீங்க, திருப்பி ஏதோ வயணோன்றீங்க, ஒரு வெறுமையை உணர்றீங்க. அந்த வெறுமை இந்த கடவுளுடைய முகந்தான், அம்மாவுடைய முகந்தான், அப்பாவுடைய முகந்தான், அந்த கெட்ட குமார்னு உணர்ந்த மாதிரி நீங்க வரணும். அவர் முகத்தை பார்த்தா போதும், ஐயோ இதுக்காகத்தானே நான் ஏங்கின ஆயுசெல்லாம், இதுக்காகத்தானே ஏங்கினேன், நீங்க வரலாம் இப்போ. இந்த மாபெரும் மத்தியஸ்தர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு ஒரு புது வழியை ஏற்படுத்தி குற்ற மனசாட்சி நீங்கி நம்ம வரலாங்க. சாத்தான் நம்மளுக்கு என்னங்க பண்றான், விசுவாசியாகவும் நம்மளை விடுறதில்ல, நம்மளுக்கு குற்றத்தை மேல மேல, ஐயோ நீ தகுதி இல்லை, நீ வர முடியாது, ஃபியரி டாட்ஸ் வம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறான். எபேசியர் ஆறுல போட்டிருக்க மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்ளல, நீ உன்னை அன்பு செய்யறதில்ல, நீ எல்லாம் மன்னிக்க மாட்டார், உன்னை நீ வராத. ஜபம் பண்ணும் போதும் நமக்கு தப்பான தாட்ஸ், ஜபம் பண்ணமோன தீட்டான தாட்ஸ், நம்ம செஞ்ச காரியங்கள்லாம் நம்மளை வாட்டுது, பாவங்களை நம்மளை பாரப்படுத்துது, இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ நம்மளை தகுதி இல்லாமல் பண்ணுது. நான் எப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கிட்ட ஒரு முகத்தை நான் அனுபவிப்பேன், எப்படி இவர்கிட்ட வருவேன், ஜபம் பண்ணும் போதே எனக்கு அசிங்கமான எண்ணங்கள் வருதே, நான் என்ன எப்படி வருவேன், அப்படிலாம் தவிக்கிற மக்கள் தான் நம்ம. அதனால என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ட்ரை பண்ணி யூஸ் இல்லை, பேசாமல் தூங்கிடுவோம். அப்படித்தான் நீங்க ஜபம் பண்றதில்ல, கடவுள்கிட்ட வர்றதில்ல, சாம தூங்கிடுவோம், இதெல்லாம் பையன் ஒன்னு அப்படிலாம் போக வேண்டியது இல்லைங்க. ஐயோ நீங்க ஏங்குற தேவனுடைய முகப்பிரசன்னம், முகப்பிரகாசம், நீங்க வரலாம், இப்போ நீங்க வரலாம். யோசிச்சு பாருங்களேன், இயேசுடைய பலி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்போது நீங்க என்ன செய்யணும், அந்த ஆடு மேல அவன் தலை வச்ச மாதிரி, எல்லாத்தையும் அந்த ஆடு மேல வச்ச மாதிரி, நீங்களும் இயேசு மேல உங்க பாவத்தை எல்லாம் போட்ட நம்பிக்கையில, அந்த இயேசு என் பாவத்தை எல்லாம், என் இந்த எண்ணங்களோ இப்போ வர எண்ணங்களையும் வெகு தூரம் எடுத்துட்டு போயிட்டார், எடுத்துட்டு போய் தூரம் இல்லாமல் பண்ணிட்டார். அதை பற்றி நான் கலங்க வேண்டியதில்லை. சுத்த மனசாட்சியோடு அவர் ரத்தம் தெளிக்கப்பட்ட மகன். இங்கே ஆரோனுக்கு வந்து பாருங்க, அந்த வசனத்தில் ஒரு தூப வர்க்கம் ஸ்வீட் பர்ஃப்யூமோடு வரணுமா, இதான் பைபிளில் ஃபர்ஸ்ட் டைம் டியோட்ரண்ட்டை பற்றி பேசுது, ஸ்வீட்டாக ஸ்மெல்லை வந்து ரொம்ப நல்லா இருக்கணுமா, அசிங்கமாக ஸ்மெல்லோடு வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஏன் நீங்களும் நானும் கடவுள்கிட்ட வரும்போது, இயேசுடைய நீதியில் வரும்போது, ஆஹாஹா வந்தியா ரொம்ப சந்தோஷம், நம்ம தீட்டெல்லாம் அவர் பார்க்கறது இல்லையாமே, அதெல்லாம் அவர் தூரம் போட்டார், ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரம் போட்டார் இயேசுல. இயேசு மேலே நம்பி வரும்போது, இயேசுவின் நீதியில் கடவுள்கிட்ட வரும்போது, ஐயோ அவருடைய முகம் பிரகாசத்தை நம்ம பார்க்கலாம், சுத்த மனசாட்சியோடு நம்ம வரலாம். பாருங்களேன், தீட்டு நீங்கி நம்ம வரலாமே அவருடைய ஆடின் பலினால. இதுதாங்க கண்டுபிடிச்ச மாபெரும் சீக்ரெட், காலாகாலமாக சீர்திருத்தவாதிகள் கண்டுபிடிச்ச சீக்ரெட்னு சொல்லலாம், புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துகிற சத்தியம். மனித குலமே நீ இப்படி தவிக்க வேண்டியதில்லை, இப்படியெல்லாம் உன்னை நீதிப்படுத்திக்கிட்டு வரமேதே, நீ யாருக்காக ஏங்குறியோ அந்த தேவன்கிட்ட வருவதற்கு தேவனே ஒரு மாபெரும் வழியை பண்ணியிருக்கார். ஏசு தன்னுடைய குமாரனின் மூலமாக அவர்கிட்ட வரலாம், அவருடைய ஃப்ரீ ஆக்சஸ், அவருடைய கிருபாசனத்தை சுதந்திரத்தோடு நீ அனுபவிக்கலாம். ஒரு வசனத்தை படிங்களா, இதுதானே டே ஆஃப் அட்டோன்மெண்ட் நிறைவேறுதல், எபிரேயர் 10:19. இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் வாழ்வின் பணி, இந்த பூமியில அவர் சாதிச்சு முடிச்ச பணி, தொடர்ந்து பரலோகத்துக்கு ஏறி போய் அந்த மகா பரலோகத்துக்குள்ளேயே ரத்தத்தோடு போய் 7 தடவை ரத்தத்தை தெளிச்சு நம்முடைய ஆசாரியராக அவர் செய்து வருகிற பணி, எந்த நேரத்திலையும் அந்த பணியின் அடிப்படையில் தைரியமா சுத்த மனசாட்சியோடு எந்த விதமான இருள் கிருள் பாவ குற்றம் எல்லாத்தையும் நீங்கி விடுதலையா நான் வரலாம், முக சந்தோஷத்தோடு ஆண்டவரே நான் வர்றேன், சுதந்திரத்தோடு வருகிறேன், உன் முக பிரகாசத்தை நான் அனுபவிக்கலாம். வரலாங்க, அப்படி வந்தா அவர் சிறு புன்னகையோடு ஆனந்தத்தோடு நம்மளை வரவேற்கிறாராமே. பாட்டீங்களா 10:19.
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும்,
தைரியம் உண்டாயிருக்கிறது, புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கம், என்னுடைய நீதியின் மார்க்கம் இல்லை, என்னுடைய அடிப்படையின் மார்க்கம் இல்லை, அவரை நம்பி எதுக்கு என் உள்ள ஏங்குதோ, எதுக்கு என் உள்ளம் தவிக்குதோ, எதுக்கு என் உள்ளத்தை எல்லா எதையோ தேடி ஓடி என்னை சீர்குலைச்சிக்கிறனோ, அது அதை நாடி நான் வரலாம், அது எனக்கு கிடைக்கும். கடவுளுடைய சாயலாக கடவுள்கிட்ட வரலாம், எங்கள் அப்பா கிட்ட வரலாம். வரும்போது இது வரைக்கும் காணாத ஆனந்தம், முகப்பிரகாசம், இதுக்குத்தானே நான் ஏங்குனா ஆயுசெல்லாம், பிறந்த மூச்சில இருந்து என் உள்ளத்துல ஒரு நரம்புல நாடியில ஒவ்வொரு மூச்சிலையும் பின்னி பிணைஞ்சிருந்த பந்தம் இது. இந்த பந்தம் கனெக்ஷன் இப்ப ஏற்பட்டுச்சேன்னு வரலாம். நீ அதான் சொல்றாரு அவர் பாருங்களேன், புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கம் நமக்கு உண்டு பண்ணின மதிதால் ஆதலால் அந்த அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறபடினால். அம்மா வருவான்களா தைரியமா அவங்க? செத்து செத்து போனான்களே, பிள்ளை செத்து போனான், ஆரோன் நடு நடுங்கிட்டு வந்தான் புரமதஸ்தன். நம்ம புரமதஸ்தர்கள் வரலாங்க, தைரியமா வரலாமே. தேவனுடைய, ஏன் எப்படியே தைரியமா வரலாம்? தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் அப்படி அவர் பண்ணின வேலையும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையின் அடிப்படையில இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும்? சுத்த மனசாட்சி நீங்க, துர்மனசாட்சி நீங்க. ஐயோ வர முடியாம வாட்டுதே மனசாட்சி, அந்த மனசாட்சி நீங்கலாம், சுத்திகரிக்கப்படுது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும் சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் முழுசா நம்பி வரலாம். கடவுள் சின்ன புன்னகையோடு அவர் அன்ப ஐக்கியத்தனி அனுபவிக்கலாம், வந்து பூரணமா வரலாம். நாம் சேர கடவுள் ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்க கனெக்ஷன், ஏதேனில் கட்டான கனெக்ஷன், ஏதேனில் இழந்த பந்தம் இப்போ கிடைச்சிச்சுங்க. இப்போ எனக்கு அந்த பந்தம் மீண்டுமா கிடைச்சிச்சுங்க. அதுக்கு தாங்க இந்த கிரேட் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதனோட நோக்கம் இதுதான், மாபெரும் நோக்கம் இதுதான். ஒரு பாட்டு வருது, ஜீசஸ் ஐ எம் ரெஸ்டிங் அண்ட் ரெஸ்டிங் இன் த ஜாய் ஆஃப் வாட் தவ் ஹார்ட், ஐ எம் ஃபைண்டிங் அவுட் த கிரேட்னஸ் ஆஃப் தை வொர்க் ஆர்ட், தவ் ஹஸ் பிட் மீ டு கேஸ் அப்பான் தி, தை பியூட்டி ஃபில்ஸ் மை சோல். இல்லைங்களா, உம்மளை ரெஸ்ட் பண்ணிட்டு பேரானந்தத்தை நான் பார்க்குறேன், பேரானந்தத்தை பார்க்குறேன். இதுதாங்க இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இது ஒரு புண்ணிய மீட்பருடைய காட்சிகள், என்ன அற்புதமான காட்சிகள். தேவன் இதை உணர நமக்கு உதவி செய்யட்டும். இதனோட நிச்சயம், பூரண நிச்சயத்தை நம்ம மனசில் ஏற்படுத்தி துர்மனசாட்சி நீங்க என்ன பண்ணணும்? நம்ம சேருவோம், தேவனிடத்தில் சேருவோம். நம்ம ஏங்கிறது அதுக்காகத்தான், அவர் முகத்துக்காகத்தான். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் உம்முடைய அதிசயமான பணி, எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த பரிசுத்த வான்களுக்கு மீட்பருடைய காட்சிகளை காமிச்சிருக்கிறீங்களே, அந்த காட்சியின் மூலமாக நாங்கள் முழு வெளிப்பாடை அடைந்த நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம். பின்னாடி இருந்து போய் பார்க்கும்போது தேவனே, எங்களுடைய உள்ளங்கள்லாம் ஏங்கிறது உமக்காக ஆண்டவரே, உம்முடைய முகத்துக்காக. அம்மாவை இழந்த பிள்ளைகளாக கதறுகிறோம், தவிக்கிறோம், வாடுகிறோம், குற்றமாக உணர்றோம். அப்பா அதையெல்லாம் நீங்கி உம்மிடத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு இப்பேற்பட்ட மாபெரும், எத்தனை தீவிர ஆர்வமாக இருந்தா இப்பேற்பட்ட மாபெரும் பணியை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க ஆண்டவரே. துர்மனசாட்சி நீங்கி நாங்கள் உம்மிடத்தில் வருவதற்கு, உம்முடைய முகத்தின் பிரகாசத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு ஏற்படுத்தின இந்த பணிக்காக ஸ்தோத்திரம். இந்த மாபெரும் மீட்பருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை நியமித்து, அவரை தாழ்த்தி, அவருக்கு நீதியை, அவர் நீதியை சம்பாதித்து, அவருடைய பரிகார பணியினால அவர் மாபெரும் பரிசுத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கே ஏறிப்போய் எங் சார்பில் அவர் பண்ணின வேலையின் அடிப்படையில் வெறும் வற்றாத சாக்கடையாக இருக்கிற நாங்கள் வரலாமே, துர்மனசாட்சி தீட்டெல்லாம் நீங்கி வரலாமே. இந்த பணி இந்த வழிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை உணர்ந்து விசுவாசிக்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மன கண்களின் பிரகாசத்தை தாங்க ஆண்டவரே, கண்ணை தரங்க ஆண்டவரே, ஞானத்தின் ஆவி, வெளிப்பாடின் ஆவி. இந்த மாபெரும் வழியில நாங்கள் பரிகார பாவ நிவர்த்தியை உணர எங்களுக்கு கிருபை காட்டுங்க. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவன்.